அங்கே ஒரு குளம், அருமையான குளம் பார்த்தது. பெருமானை வழிபாடு செய்வதற்கு முன்னாலே புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பார் திருவள்ளுவர். புறந்தூய்மை தண்ணியில தான் இருக்கணும், அதனால போய் நல்லா நீராடிட்டு நீராடின உடனே அங்கிருந்து பறக்கும். பக்கத்துல அருமையான கடம்பவனம், அங்க இருக்கிற மலர்களை எல்லாம் எடுத்து அப்படியே பறித்தது. பூ கை கொண்டாரன் பொன்னடி பொட்டிகளார் அப்படி கையில பூவை எடுத்து வைத்துக் கொண்டு அப்பொருணிக்கு சேரும், பெருமானுக்கு திருவடிக்கு சேரும். அது ஒண்ணுதான், நீங்க மற்ற நிவேதியம் எல்லாம் கூட அப்புறம். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, அடிப்படை தேவையாதான். புண்ணியம் வேண்டும் என்றால் தண்ணியும் வேணும், கொஞ்சம் பூ இருக்கணும், போடு அதை ஊத்து தலையில போடு விழு கால, அது புண்ணியம். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. சுவாமி இந்த அடிப்படை தேவை செஞ்சா போதுமானார். அண்ணல் அது கண்டு அருள் புரியானுக்கும் திருமூல திருமந்தனது, பெருமான் அதற்கு அருள் செய்வான். அப்புறம் கொஞ்சம் ஒண்ணு போவதுல தண்ணி இவ்வளவுதான், அவ்வளவுதான், அதுதானே கஷ்டப்படுற இவ்வளவு. மஞ்சனம் தூணீராட்டி தேம்புடை ஒழுக பள்ளி தாமமும் தெரிந்து சாத்தி தூம்புடை கையால் முண்டு. அது யானைக்கு ஒரு அருமையான அமைப்பு நினைக்கிறீங்கன்னா, அந்த துடிக்கைய கடைசியில நல்ல அந்த தண்ணீர் மோக்கும் அப்படியே உறிஞ்சிச்சு, உறிஞ்சி எடுத்து அப்படியே பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிச்சு. இல்ல தூம்புடை கையால் முண்டு மஞ்சன தூணீராட்டி தேம்புடை ஒழுக பள்ளி தாமமும் தெரிந்து சாத்தி. அருகில் இருக்கிற மலர்களை பறித்தது. ஏற்கனவே இந்திரனால் வழிபாடு செய்தவன் தேவரெல்லாம் வழிபாடு செய்தவங்க தானே, அதனால என்ன மலர்களை பறிக்கணும் எப்படி பறிக்கணும்னு தெரியும். மலர்கள் பறிப்பதற்கு என்று சில நீதி இருக்கு, மலர்கள் பறிப்பதற்கு நீதி இருக்கு. பறிப்பதற்கு என்ன சார், மலர் பறிப்பதற்கு என்ன நீதி? நீதினா சேக்கிலார் தான் சொல்லியிருக்காரு, சேக்கிலார் சொல்லியிருக்காரு மலர் பறிக்கணும்னா எப்படி பறிக்கணும் அப்படின்னு. காலையில எழுந்து நீராடணும், நீரும் ஆடணும், நந்தவனம் போகணும். நந்தவனம் போய் மலர் பறிக்கும் போது வாயை கட்டிக்கணும், வாயை கட்டிக்கணும். வாய் கட்டுங்கிறது நமக்கு தெரியாத காலத்துல கட்டுறது இல்லீங்களா, ஆனா மலர் பறிக்கும் போது நாமே தெரிஞ்சு கட்டிக்கணும். ஏன்னு கேட்டா, தும்பும் பொழுதோ அல்லது ஏதேனும் வாய் கொட்டாய் விடும் போதோ அது பலர் படிக்கிற மலர்ல வந்து நம்மளை இது பண்றோம் பற்றும். வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி, வாயை கட்டிக்கணும். மொயம்புடை வாச நந்த வந்தன வனத்து முன்னி, நல்ல நறுமணம் இருக்கிற அந்த நந்தவனத்துக்கு போகணுமே தவிர மனம் இல்லாத பூ அந்தவனுக்கு சொல்லப்படாது. காகித பூவா அல்லது கனகாமரமா தூக்கி எறியணும், அதெல்லாம் பரப்பிக்க நல்ல நறுமணம் உடைய பூக்கள் இருக்குமா. நந்தன வனத்து முன்னி கையினால் தெரிந்து நல்ல கமல் முகை அலரும் வேலை தெய்வ நாயகர்க்கு சாத்தும் திருப்பள்ளி தாமும் கொய்து. இந்த மலர் பறிப்பதற்குன்னு ஒரு விதி அது சொல்லுது. ஆகவே இந்த யானை அப்படி போய் சென்று அருமையா அந்த மலர்களை தெரிந்தது. பாம்புடை தாய வேணி பரனை அச்சிக்க உள்ளத்து தாம்புடை அறிந்த எந்த யானையை நோக்கி கூறும். உடனே இப்படி வழிபாடு செய்ததான், வழிபாடு செய்தவனே அந்த உடைய சாபம் நீங்கிட்டு அதோடு கூட பெருமான் கருணை சுரந்தான். கருணை சுரந்து பேசுகிறான் இப்பொழுது, ஏப்பா நீ எப்ப வந்தேன்னு கேட்ட. வந்ததை எவன் நீ வேண்டும் வரம் எவன் உரித்தி என்ன, சிந்தையில் அன்பு கூர்ந்த தெய்வதம் வேடந்தாழ்ந்து. என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார் பெருமான். அப்படியே கீழே வணங்கிட்டு, பெருமான் எனக்கு என்ன வேணும், இவ்வளவு ஆண்டுகள் நான் வந்து என்னுடைய அறிவு தெரிந்து காட்டில் எத்தனையோ விலங்குகளோடு விலங்குகளாய் நான் கூடியும் ஓடியும் இருந்தேன் சொல்லுவா, இது தெரிந்து போனேன். அந்த நிலை நீக்கி எனக்கு பழைய நிலைமையை கொண்டு வந்து கொடுத்து இதுவே பெரிய காரியம். முந்த இவ்விளைவும் வந்த முறைமையும் முறையால் கூறி எந்தையை அடைய பெற்றேற்கு இனி ஒரு குறையுண்டாமோ. அதனால உன்னை மனங்கிறப்பா இதுவே எனக்கு போதும், இதை விட எனக்கு வேற என்ன குறையினர் இருந்தாலும் என்னப்பா உனக்கு வேணுங்கிற சொல்லு கேட்கிறேன். ஒரே ஒரு ஆசை, அது ஆண்டவன் விண்ணப்பிக்கிறேன் சொல்லுப்பா அப்படின்னா என்ன தெரியுமா, என்பதாம் ஆரம் பூண்ட எந்த இக்கரிகள் எட்டோடு ஒன்பதாய் அடியனேனும் முன்னடி பிரியாது உந்தன் முன்பதாம் இவ்விமானம் முதுகுரச்ச முப்ப என்றோர் அன்பதாய் ஒன்று என் உள்ளத்து அடுத்ததால் அகுதே வேண்டும். ஒரே ஒண்ணுதான் எனக்கு தோணுது இப்போ என்னன்னு. அந்த நீங்க மதுரையை பாத்தீங்கன்னா தெரியும், மதுரையில் இருக்கிற விமானம் எட்டு யானைகள் சுமந்திருக்கும். புண்ணியத்தை பெற்றது இன்னையிலிருந்து என்னையும் அந்த விமானத்தை சுமக்கின்ற ஒன்பதாவது யானையா ஏற்றுக்கொண்டா போதும். அழுது வரைக்கும் என் வகையான இருந்த விமானம் இப்பொழுது இன்று முதல் இந்த அரியணையும் தாங்க முடியாத பொருளா வச்சிருந்தேன். என்னை தாங்கிக் கொள்ளேன்னு கேட்டார் யாரு? மணிவாசகர். சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே அப்படின்னு. இல்ல இனிமே என்னால முடியலப்பா, இதெல்லாம் தளர்ந்துட்டு என்னதான் நீ தாங்கணும் என்று கேட்டார். எங்க மணிவாசகர் இது என்ன சொல்லிச்சு? தலையவனே உயர்ந்தேன் உன்னை தாங்கிக் கொள்கிறேன். உன்னுடைய திருவிழால எனக்கு நல்ல ஞானம் கிடைத்தது, எனவே அது எட்டு யானையோடு ஒன்பதாவது யானையா நானே இருந்து தாங்கிறேன்னு கேட்டேன். என்ன பெருமான் சொல்லணும்? நல்ல புண்ணியமா கேக்குது. ஒன்பது எட்டு யானையோட ஒன்பது யானையா தாங்கிறேன்னு சொல்லுது. இந்த வரத்தை கொடுத்திருந்தா இன்னைக்கு நீங்க சொக்கநாத பெருமான் சன்னதியில போய் அந்த விமானம் தாங்கறதுல ஒன்பது யானையா இருக்கும். ஆனா அந்த வரம் அவர் கொடுக்கல. என்ன கொடுத்தார் அப்படின்னு? என்ன கொடுத்தார்? ரொம்ப அருமையான பகுதி இது. அந்த அன்பினால் கேட்ட போதும் கூட அவர் சொல்லுகிறார், இடையரா அன்பின் வேடம் இங்கனம் கூற பின்னாடு உடையவன் நம்பால் மெய்யன்பு உடையவன். ஏப்பா நீ இது வரைக்கும் என்ன பண்ணி செஞ்சுட்டு இருந்த? இந்திரனுக்கு உறுதியா இருந்த அவனு நம்மாலதான்ப்பா, என் மேல அன்புடையவன் தான். எனவே இதுவரைக்கும் எப்படி நீ அவனை தாங்கி கொண்டு வந்த பணி செய்தியோ அதே போதும்ப்பா, அவனுக்கு செய்வது எனக்கு செய்துதான் என்று. அதனால அடியார் வேறு ஆண்டவன் வேற அல்ல என்று சொல்லுகிறோமே, அடியாருக்கு செய்கின்ற பணி ஆண்டவனை சார்கிறது. ஏன்னா இவர் ஒண்ணு இவரை தாங்கணும் அவசியம் இல்ல, இவரை தாங்கணுமா? இவர் நம்ம எல்லாம் தாங்குகிறவன். எனவே நம்ம ஆனா அப்படி அல்ல. இப்ப இந்த ஒரு யானை தாங்காவிட்டால் இவருக்கு ஒண்ணும் குறைச்சல்ல, இந்த ஒரு யானை அங்க போய் பணி செய்யலன்னா அவனுக்கு குறைச்ச குறைச்ச. ஆமா அன்பருக்கு போயிடுது ஒரு யானை. இல்ல சார் நல்ல யானை இருந்தது, நம்ம ஒரு தப்பு பண்ணணும், எங்க குருமூர்த்தி சபிச்சார், அது காட்டு யானையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அன்னையில இருந்து ஒரு யானையும் நான் வாங்கலீங்க, எது வேணாலும் நலன் தான் போயிட்டு இருக்கேங்க நான் பாவம். இல்ல ஆனா இப்ப இங்க எட்டு யானை தூங்கும் போது ஒன்பதாவது இருந்தா வேண்டிய அதனால அங்கேயே இருப்பா, அங்கேயே இருந்துச்சு என்று சொல்லிட்டான். இல்ல பெருமான் அப்படி சொன்னானா? எனவே விடை கோடு வணங்கி ஏகும் வெள்ளானை மேல் திசை அடைந்து தன் பெயரால் தடமும் மற்றதன்பால் அரணையும் கணேசன் தனையும் கண்டு அரிச்சனை செய்து. என்ன பண்ணிச்சாதே பெருமான் சொல்ற? நீ திரும்ப மீண்டும் கேட்டுக்கல. சரி அவனுக்கு செய்கிற பணி எனக்கு செய்கிற பணி என்று சொன்னதுனால சரி அவனே என்பதை நன்றி கருதி விட்டு நீர் அப்படி போச்சு. ஐராவதேச்சவன் ஒரு கோவிலை உண்டாக்கி அந்த இடத்துல பெருமானை எழுந்தொழித்து வணங்கிட்டு அப்புறம் அங்கிருந்து தென்மேற்கே போச்சு. ஒரு அருமையான குளம், அந்த குளத்தை வெட்டுச்சு, அதுக்கு ஐராவத தீர்த்தம் என்று பெயர் வச்சு. இல்லவே அதுக்கு ஒரு ஆசை, ஒரு பெருமானை எழுந்தொழிப்பதும் அதன் அருகிலே ஒரு குளத்தை தோற்றுவிப்பதும் எல்லாம் எதுக்குன்னு கேட்டா அந்த பெருமானுக்கு நீராட்டவும் பயன்படும், வந்த அன்பர்கள் நீராடி அதை மகிழவும் பயன்படும் அல்லவா? அது ரொம்ப முக்கியம். அந்த குளங்கள் எல்லாம் அதனாலதான் அந்த காலத்துல ரொம்ப குளங்கள் எல்லாம் வெட்டிப்பட்டது. ஏன்னா தண்ணீர் இப்ப தேக்கத்துக்கு அப்ப நேரத்தில் போயிடக்கூடாதுன்னு இருக்கா, இப்பதான் நல்ல வேலையா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால தினமணியில வந்துருக்குது. அந்தந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அந்தந்த ஊர்ல இருக்கிற குளத்தை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு ஒரு திட்டம் அப்படின்னு இது அப்ப செஞ்சது. அதத்தான் நமக்கு மண் சுமந்த படலமே காட்டுச்சு. வைய கரையில தண்ணி வந்துட்டது, ஆஹா வெள்ளம் வந்துட்டதுன்னு சொன்னா உடனே போன் பண்ணு பிரதமருக்குன்னு சொல்ல, உடனே முதலமைச்சருக்கு போன் பண்ணல, வீட்டுக்கு ஒரு ஆள் வாண்டான், வீட்டுக்கு ஒரு ஆள் வா, அருமையா கரையடைச்சாங்க. எனவே அந்தந்த ஊர்ல இருக்கிற நன்மை தீமைகளை அந்தந்த ஊர் மக்கள் பார்த்துக் கொள்வதற்கு அதுவே பெருங்காரியம். அருமையா அப்படியே செய்யறாங்க. அவங்க ஊர்ல இருக்கிற குளத்தை எல்லாம் ஆழப்படுத்துறது, வாய்க்கால ஆழப்படுத்துறது, நாடு பூரா சரியா வந்துருது. பம்பு இல்ல, நாட்டுக்கு தியாகம் செஞ்ச மாதிரி, தம் ஊருக்கு நன்மை செஞ்ச மாதிரி முடியலாம். இது இப்ப தோன்றுது இல்ல வர வர. அது போல அங்க ஒரு அருமையான ஐராவத தீர்த்தம் உண்டாக்கி வழிபாடு செய்தது. இப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது அவனுக்கு ஞாபகம் வந்து இந்திரனுக்கு நமக்கு ஊர்தி இல்ல, ஊர்தி இல்லைங்கிறது மட்டுமல்ல நம்ம கிட்ட பணி செய்த வெள்ளையானு இவ்வளவு ஆண்டு ஆகி போச்சு, அதுக்கும் சாவனிக்கும் கிடைச்சிருக்குமே அவன் நினைக்கிறான். இதுக்கும் சாவனிக்கு நினைத்து தூதரை விடுத்து இது கரம்பவனத்துல மதுரையில இருக்குதுப்பா, நம்ம யானை போய் அடைச்சிட்டுவான்னு சொன்னான். அங்கே இருந்து வந்தார்களாம். இந்த மாதிரி அரசன் அழைக்கிறான்னு சொன்ன உடனே இது வந்துகிட்டே இருக்கிறேன் பணி செய்வதற்கு என்று சொல்லிவிட்டு அவளை முன்னே அனுப்பி இது பின்னிய போகுதான், பின்னியே போய் இந்திரனத்திலே இருக்குது. அப்படி இருக்கின்ற அந்த யானை போய் சென்று கூடவையின் ஐராவத பரும் தீர்த்தம் குடைந்து ஐராவத கணேச கரவுளை தொழுது ஐராவதேச்சுரத்து கடவுளை பணிந்து அவர் சாபத்தொடரினும் பாவத்தொடர்பினும் கழிவர் சொன்னர். இந்த குளத்துல நீராடி இந்த பெருமானை வணங்கினா பெருமானை எனக்கு மட்டுமல்ல, இனி பின் பின் வருகின்றவர்கள் எல்லாம் இந்த நீராடி உன்னையும் வழிபட்டால் அவர்களுக்கு இருக்கிற சாபங்களை எல்லாம் நீக்கிற முடியா எனக்கு கருணை தர வேண்டும் சொல்லி யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம், தான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று கருச்சியது. செய்தவுடன் நேர தேவலோகத்துக்கு சென்றது. அவனை எதிர்பார்த்துக்கிட்ட எந்த வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு என்பது போல பாப்பா அவன் தட்டி கொடுத்தான். இது இவ்வளவு நாள் இப்படி எல்லாம் இருக்க முடியாது, என்ன பண்றதுப்பா, அல்ல குருவனின் இழந்த பாவம், பெருமானுடைய சேதத்தை இழந்த பாவம், இவ்வளவு நாம் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. இனியேனும் குருநாதனுடைய திருவருளும் பெருமானுடைய திருவருளும் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். ஆமா, குருவர்களும் திருவருளும் எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி இந்த யானை மீண்டும் அந்த பணியிலே இந்திரனுக்கு பணி செய்ய அந்த தாவம் நீங்கி உயிர்ந்தது என்பதுதான் இந்த வரலாறு. வரலாறு ரொம்ப சின்னதுதான், ஆனாலும் நாம் மற்றவற்றை எல்லாம் என்னாலும் கொஞ்ச நேரம் நீட்டி இந்த அளவிலே வெள்ளை யானை சாமுந்தியத்தை என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம் என்று சொல்லி இப்படி எல்லாம் திருவிழா போன சிந்தனையை நாம் நினைவு கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய ரத்தினகிரியிலே குருமூர்த்தியுடைய திருவுள்ளத்திலே அந்த நினைவு வரவும், அதை சார்ந்து இங்க இருக்கிற வேலூர் பெருமக்கள், நம்ம ரத்தனையில் இருக்கின்றவர்கள், ஆற்காட்டில் இருக்கின்ற பெருமக்கள் எல்லோரும் வந்து கேட்டு மேடவும், நமக்கு ஐயா அவர்கள் அதுக்கெல்லாம் உறுதுணையாயிருக்கும், நமக்கு புரிந்த புண்ணியம் கிடைத்தது. எனவே நம்முடைய குருமூர்த்திகளுக்கும் வந்து கேட்டிருந்த பெருமக்களுக்கும் நம்முடைய ஐயா அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புண்ணிய பேரு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர்பானத்தை ரத்தனையில் சொல்ல முடியாத ஒரு புண்ணியம், அது ஏதோ செய்த அந்த பெரும்புண்ணியத்தினால் கிடைத்த உண்டு என்று சொல்லி, என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே என்று என்னுடைய நெஞ்சையும் பெருமானுடைய திருவருளில் இருந்து வாழ்த்திக் கொண்டு, இறைவனுடைய திருவருளும் குருவருளும் என்றும் நமக்கு வேண்டும், அது எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருக்குமானால் எல்லா நன்மையும் பெருகும் என்பதை இந்திரன் சாபந்திய படியெடுத்த படலம், வெள்ளையானை சாபந்தியத்த படலம் இரண்டுமே அந்த குருவருளையும் திருவருளையும் நமக்கு காட்டுவதுதான். எனவே அந்த குருவருளும் திருவருளும் நமக்கு என்றும் நிலவ வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.